நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் தனுஜா.
வணக்கம் ரேணுகாக்கா.
சில ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களை திருநங்கை தனுஜாவாக நேர்கண்டிருந்தேன். இப்போது எழுத்தாளர் தனுஜாவாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களது சுயசரிதை நூலை முழுவதுமாக வாசித்தேன். மிக நன்றாக வந்திருக்கிறது. அதற்கு எங்களது வாழ்த்துக்கள் தனுஜா.
மிக்க நன்றி. மீண்டும் என்னை அழைத்தமைக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முதலில் என்னை ஒரு நேர்காணல் செய்ததுன்னு சொன்னா நீங்கள் தான். அதற்கு எஸ்பிஎஸ் வானொலியிடம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த சுயசரிதை நூலை பார்த்தால் இதில் நீங்கள் எல்லாவற்றையும் அப்படியே புட்டு புட்டு வைப்பது என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படியே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். உங்களது குடும்பமாக இருக்கட்டும், அல்லது உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த நபர்களாக இருக்கட்டும், அல்லது உங்களோடு உறவில் இருந்த ஆண்களாக இருக்கட்டும், எல்லோரை பற்றியும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதே போன்று திருநங்கைகள் சமூகத்தில் இருக்கின்ற ஜமாத் என்ற உறவு முறை, அந்த கட்டமைப்பு தொடர்பிலும் நீங்கள் பல விடயங்களை இந்த நூலில் எழுதியிருக்கிறீர்கள். இந்த நூல் இப்போது வெளியான பின்னர் உங்களுக்கு யாரிடமிருந்தேனும் எதிர்ப்புகள், அச்சுறுத்தல் அல்லது விமர்சனம் அப்படி ஏதும் வந்ததா?
நேரடியாக எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. மறைமுகமாக அவர்களின் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதை நான் எழுத துவங்கிக்கே வந்து என்னுடைய வீட்டிலேயே அதை துவங்கியது. நீ வந்து திருநங்கையாக மாறி குடும்பமானது வேண்டிவிட்டாய், இப்போ இந்த நீ வந்து உன்னுடைய செயல்களால் குடும்பமானம் போனது, இப்போ வந்து மீண்டும் ஒரு புது முயற்சியாக எழுதி மானத்தை வேண்ட போகிறாயா என்றுதான் அவையுடைய விமர்சனமாக இருந்தது. அது எனக்கு ஒரு புதுமையாக இருக்கவில்லை என்றால், நான் வாழ்க்கையில் எந்த முடிவெடுத்தாலும் இல்லை எந்த விதயத்தில் காலடி எடுத்து வைத்தாலுமே என்னுடைய குடும்பத்தின் நிலைப்பாடு அப்படி இருந்தபடியா எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விடயமாக எனக்கு தோணவில்லை. கண்டிப்பாக அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில விடயங்கள் வந்து அதிர்ச்சியாக இருக்கலாம், நான் அதை வெளிப்படையாக எழுதிவிட்டேன் என்று. ஆனால் அவர்களுக்கு இது ஒரு முயற்சியாக இருக்கலாம். அவர்கள் வந்து அந்த பார்வையில், ஒரு வாசிப்பாளர் பார்வையில் இருந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் செய்த பிழைகளை அவர்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று எழுதும் பொழுது நான் செய்த பிழைகளையும் எனக்கு உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதை நான் வந்து ஒரு அனுபவித்த தனுஜாவாக இல்லாமல் ஒரு எழுத்தாளராக நான் எழுதும் பொழுது எனக்கே சில விடயங்கள் வந்து விளக்கமே இல்லாமல் பல நாள் இருந்த விடயங்கள் எனக்கே விளங்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப இரு தரப்புக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். எனக்கும் என்னுடைய பிள்ளைகளோ இல்லை எனது நான் கடந்து வந்த விடயங்களை கடந்து செல்வதற்கும் அதை மறந்து போவதற்கும் காயங்களை மறப்பதற்கும் ஒரு உதவியாக இருந்தது எழுத்து. அதே போல அவையும் அதை அப்படி பார்த்தால் நல்லது என்றது என்னுடைய கருத்தா இருக்குது.
இந்த நூலில் உங்களோடு உறவில் இருந்த பல ஆண்களை பற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அதில் வந்து உங்களை பொறுத்தவரையில் உங்களை பெண்ணாக உணர்வதற்கு காமத்தை முன்னிலைப்படுத்தியதாகவும் அதை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாகவும் நீங்கள் சொல்லியிருப்பீர்கள். வெளியில் பார்த்தால் திருநங்கைகள் என்றாலே அவர்கள் காமத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் காமத்தை கருவியாக பயன்படுத்துவார்கள் என்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்கிறது. எனவே நீங்கள் இதை வெளிப்படையாக இந்த நூலில் குறிப்பிடுகிற போது வெளியில் உள்ளவர்களுக்கு திருநங்கைகள் காமத்திற்கானவர்கள், அவர்களை அதற்கு பயன்படுத்தலாம் என்ற அந்த எண்ணம் வலுக்கும் என்று நீங்கள் கருதவில்லையா?
இதில் வந்து நான் குறிப்பிடாவிட்டாலுமே ஆண்களுக்கு வந்து அந்த எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னென்றா, பெண்ணாகவே நாங்கள் இருக்க தேவையில்லை, பெண்ணுடைய அணிய தேவையில்லை, பெண்ணுக்கான ஒப்பனைகள் நாங்கள் செய்ய தேவையில்லை. ஆண் உடலில் கொஞ்சம் நளினம் இருந்தாலே நாங்கள் வந்து பாலியல் ரீதியாக அணுகப்படுகிறோம். அது வந்து சமுதாயத்துக்கு தெரியாது. அந்த வரி வந்த இடம் வந்து நான் அந்த நேர அந்த காலகட்டத்தில் நான் பெண்ணாக மாறவில்லை, நான் ஒரு ஆண் உடலில் சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு திருநங்கை குழந்தை, அதாவது 90களில் வாழ்ந்த திருநங்கை குழந்தைகள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியாத இடத்தில் தான் இருந்தோம். அந்த சிக்கலுக்குள்ளதான் மாட்டுப்பட்டிருந்தோம். இன்றுமே அந்த சிக்கல் இருக்கின்றது. 90களில் ஆக மோசமாக இருந்தது, அதற்காக அடியும் வாங்கியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து எங்களை பெண்ணாக யாருமே பார்க்கவில்லை. அந்த திருநங்கை பற்றின புரிதலும் அந்த காலகட்டத்தில் இருக்கவில்லை. இன்று விளங்குகிறது. ஒரு குழந்தை பெண்தன்மையோடு நடந்து கொண்டால் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ இல்ல பெற்றோர்களுக்கோ இது திருநங்கை குழந்தையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற புரிதல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் தன்மையோடு இருக்க குழந்தையை கண்டாலே, ஆண் குழந்தையை கண்டாலே ஆக்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா தங்களுடைய பொக்கிஷமான அந்த ஆண் குழந்தையை இழக்க போகிறார்கள். அவன் ஆணாக இல்லை, முழுமையாக இல்லை, தாங்கள் எதிர்பார்த்த விதத்தில் அவன் இல்லை என்ற அந்த வெறுப்பு குடும்பங்களில் இயற்கையாவே வந்துவிட்டது. அந்த வெறுப்புடன் தான் அந்த குழந்தை வளர்ந்து வரும். அப்ப இவ்வளவு அந்த பெண் தன்மையை வெறுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய சமுதாயம், அதாவது ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய சமுதாயம், ஆண்களை வந்து போற்றக்கூடிய சமுதாயம், ஹீரோ வர்ஷிப்பிங், பெரிய பெரிய நடிகர்கள் ஆண் நடிகர்களை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆண் வந்து, ஒரு வீரனாக இருக்க வேண்டிய ஆண் வந்து ஒரு பெண்ணாக நளினமாக இருக்கிறான் அந்த வெறுப்பு அவர்கள் காட்டும் பொழுது இந்த பாலியல் இச்சைக்காக வரக்கூடிய அந்த ஆண்கள் அந்த பெண் தன்மை உள்ள குழந்தையை அந்த பெண் தன்மை இன்னும் ஊக்குவித்து அழகாக பேசி அழகாக கதைத்து ஓ நீ பெண் தாண்டி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு வந்து இந்த அங்கீகாரமே இல்லாத சமுதாயத்துல ரோட்ல போனா ஒன்பது அண்டுவாங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் சிரி கேட்க இந்த ஒரு நபர் தன்னுடைய தேவைக்காக அந்த குழந்தைக்கு தெரியாது அவர் தன்னுடைய தேவைக்கு தான் பழகிறேன் அந்த விளக்கம் இருக்கக்கூடிய வயசு இல்ல அந்த வயசுல வந்து அந்த குழந்தை வந்து இவர் எனக்கு தேவையான அன்பை கொடுக்கிறார் அன்பு எனக்கு கிடைக்குது அவர் அந்த பாசத்தை காட்டு நான் என்ன பெண்ணுன்னு நான் உணர்றேன் இவரு நினைக்கிறார் அப்ப இவருக்கு தேவையானதை நான் கொடுப்போம் என்ற அந்த குழந்தை அப்படிதான் துவங்குது அப்படிதான் பல திருநங்கைகள் ஆரம்ப கட்டத்தில் இந்த இந்த வலைக்குள் விழுவார்கள் இது வலைன்னு தான் நான் சொல்வேன் இந்த வலைக்குள்ள விழுகிறது தான் பேந்து காலப்போக்குல வந்து அவைக்கு தெரியாது என்ன நடக்குது இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி ஆயிடும் அவைக்கு அந்த விளக்கம் வர்றதுக்கு வயசு இல்லை அப்ப என்ன நினைப்பினா இவர்த தேவையை நான் பூர்த்தி செய்தா எனக்கு என்னை அவருக்கு அவருக்கு தேவை பாலியல் இச்சை இந்த திருநங்கைக்கு தேவை தன்னை பெண்ணாக நடத்த வேண்டும் அதான் திருநங்கைக்கு தேவை அவளுக்கு வந்து பாலியல் சுகம் தேவையில்லை அவளுக்கு தேவை இவர் வந்து தன்னை ஒரு பெண் போல நடத்தணும் தன்னை அன்பா நடத்தணும் தன்னிடம் பாசத்தை காட்டணும் என்றும் பொழுது இவள் அவருக்கு தேவையானதை கொடுக்கும் முன் வரும் பொழுது அவர் வந்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து விட்டு போவார் அது அந்த காலகட்டம் கடந்து வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட 15 வயது வரும் பொழுது அந்த திருநங்கைக்கு விளங்கும் தன்னுடைய வாழ்வில் இதெல்லாம் எவ்வளவு விஷயத்த கடந்து வந்திருக்கிறா இதெல்லாம் வந்து சிறுவர் பாலிய துஷ்பிரயோகம் இது வந்து தவறான செயலை அந்த ஆண் இவள் மீது திணித்து விட்டு போயிட்டார் அப்படின்ற அந்த விளக்கமே அந்த திருநங்கைகளுக்கு அந்த 15 வயதுல தான் வரும் சில திருநங்கைகளுக்கு அவர்கள் பாலியல் ரீதியாக சீண்டினதால் தான் தனக்குள் பெண் தன்மை வந்தது என்ற ஒரு எண்ணமே வரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம அந்த குழப்பங்களே வரும் அந்த குழப்பம் எனக்கும் இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஒரு திருநங்கை தான் எனக்கு அந்த குழப்பத்தை தெளிவாக்கி நீ பெண் தன்மையாக இருந்தபடியால் தான் அவர் உன்னை அணுகினார் இல்லை என்றால் ஆண் தன்மையோட இருக்க ஆண்களிடம் அவர்கள் அணுகுவதில்லை என்று அவள் தான் எனக்கு விளக்கம் கொடுத்துவாப்ப இந்த இடத்துல நாங்கள் விக்டிம் தான் அது வந்து காலப்போக்கில் சராசரி பெண்களுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பெண்ணுடைய அணிந்த திருநங்கைகளுக்கும் இருக்கும் நாங்கள் புத்தகத்தில் எழுதாலும் எழுதாவிட்டாலும் ஆண்கள் வந்து திருநங்கைகளோ பெண்களோ பெண் தன்மையோடு இருக்க அனைவரையும் ஒரு காம உணர்வோடு தான் தீண்டு அணுக முயற்சிப்பார்கள் அந்த மாற்றம் வர வேண்டும் மக்களுக்கு புரிதல் வர வேண்டும் ஆணுடலில் இருக்கக்கூடிய திருநங்கைக்கும் இந்த மாதிரி ஒரு சீண்டல் நடக்கின்றது காலம் முழுவதும் பெண் குழந்தையை பாதுகாருங்கள் என்று சொல்வதை விட ஆண் குழந்தையும் பாதுகாருங்கள் என்ற அந்த புரிதல் வருவதற்காகத்தான் நான் அதை எழுதியிருந்தேன்
சரி ஏற்கனவே சொன்னது போல இந்த நூலில் பல ஆண்கள் வந்து போகிறார்கள் ஒவ்வொருவரிடமும் நீங்கள் அன்பை தேடி காயப்பட்டு நிறைய உறவு சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள் இப்போது இந்த உறவு நிலைகள் தொடர்பிலும் திருமணம் காதல் ஆண்கள் இவற்றை பற்றிய உங்கள் மனநிலை என்ன
அந்த தேடலுக்கான காரணம் என்னவாக இருந்ததுன்னு சொன்னா ஒரு குடும்ப அமைப்பு தமிழர்கள் பெரும்பாலும் குடும்ப அமைப்புக்குள் தான் வாழ்வார்கள் ஒன்று பெற்றோர்களின் வீட்டில் இருப்பார்கள் பின் திருமணமாகி அவருக்கென்று அவர்களுக்கென்று தனி குடும்பத்தை உருவாக்கி கொள்வார்கள் என்னுடைய கற்பனையும் அதுவாகத்தான் இருந்தது ஒரு குடும்பத்தை அமைத்து விட்டு நானும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் இல்லை என்றால் வாடகத்தாய் மூலியமாக ஒரு குழந்தையை வந்து உருவாக்கி விட்டு அந்த குழந்தையை வளர்த்தெடுப்போம் ஒரு குடும்பமாக வாழ்வோம் என்ற ஆசைக்காகத்தான் நான் பல காதல் உறவுகளை தேடித் திரிந்தேன் அது எனக்கு கிடைக்கவில்லை சமுதாயம் அது உனக்கு கிடைக்காது என்பதை எனக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தியது பல முறை முயற்சி செய்த பிறகு ஒரு 25 வயதுல தான் எனக்கு அதற்கான புரிதல் கிடைத்தது ஓகே நான் ஒரு திருநங்கையாக பிறந்ததால் ஏதோ ஒரு காரணத்தினால் என்னால் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள் ஈடுபட முடியாது என்கின்ற விளக்கம் வரும் பொழுது அன்று எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது என்னென்றா ஒரு பெண் என்பவள் வந்து ஒரு குடும்பம் நடத்துவதற்கும் குழந்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு சமையல் வேலை செய்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டவள் அல்ல அது வந்து எனக்கு நம்மளோட குடும்ப சூழல் இந்த சமுதாயம் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் அதுதான் பெண் என்பவள் அதுதான் சாதித்த பெண் ஒரு ஆண் வந்து சாதிப்பதற்கு பல விடயங்கள் சொல்வாங்க பெண்ணின் சாதனை வந்து குடும்பம் இல்லத்தரசி கணவன் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளோட வெற்றி தான் அந்த பெண்ணின் வெற்றி என்று சொல்லக்கூடிய சமுதாயத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சமுதாயத்துல பிறந்த எனக்கும் அதே எண்ணங்கள் இருந்தது அந்த அனுபவத்தால் எனக்கு வந்த ஒரு அறிவு ஞானம் என்னன்னு சொன்னா எனக்கு அது தேவையில்லை நான் எனக்கென்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து விட்டு அழகாக வாழலாம் என்கின்ற புரிதல் எனக்கு அன்றுதான் கிடைத்தது இப்போ ஒரு கடந்த ஒரு 2-3 வருடங்களாக நான் தனியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எந்த காதலும் எனக்கு இருக்கவில்லை எந்த ஆண்களோடையும் நான் பழகுவதும் இல்லை எனக்கு ஆண்களே வெறுத்துட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஆசை வார்த்தைகள் அந்த வசனங்கள் ஒரு பெண்ணை மயக்குவதற்காக அவர் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அந்த வசனங்களே கேட்பதற்கே விருப்பம் இல்லாத அளவுக்கு நான் மாறிவிட்டேன் என்னை நான் நேசிக்க துவங்கிவிட்டேன் அதுதான் அதுக்கு முதல் காரணம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் என்னுடன் இருப்பார்கள் என்கின்ற சிந்தனை போய் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா நான் வாழ்வது என்னுடைய வாழ்க்கை என்ற அந்த விளக்கம் வந்ததால நான் என்னை நேசிக்கிறேன் ஒரு அழகான வீட்டில் தனியாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் யாரும் என்னை தொந்தரவு செய்வதில்லை மிக அருமையாக அமைதியாக என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தனுஜா என்ற சுயசரிதை நூலை வெளியிட்டிருக்கும் ஈழத்திருநங்கை தனுஜா அவர்கள். இதேவேளை திருநங்கைகளை பொறுத்தவரையில் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பாலியல் தொழிலை செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. நீங்களும் பாலியல் தொழிலை ஒரு கட்டத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தேர்ந்தெடுத்து பின்னர் அதிலிருந்து வெளியேறியவர். ஆனால் ஏனைய திருநங்கைகளை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த பாலியல் தொழிலிலிருந்து வெளியேறாமல் தொடர்ந்தும் அதிலேயே இருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது இல்லையா? எங்களையும் சமூகத்தில் சமமாக மதிக்க வேண்டும், எங்களை பாலியலுக்கானவர்களாக பார்க்கிறார்கள், அந்த பார்வை மாற வேண்டும் அப்படி என்றெல்லாம் சொல்கிற போது இந்த பாலியல் தொழிலில் தங்களை ஈடுபடுத்துவதை திருநங்கைகள் நிறுத்தி வேறு பாதைக்கு திரும்புவது அவசியம் இல்லையா? அவர்கள் தொடர்ந்தும் அந்த பாலியல் தொழிலிலேயே இருக்கிற போது அவர்கள் பாலியல் தொழிலுக்கானவர்கள் என்ற முத்திரை தொடரத்தானே செய்யும். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தனுஜா?
இதுக்கு என்னுடைய பதில் என்னவா இருக்கும்னு சொன்னா, நான் வந்து எனக்கும் புரிதல் அதிகமாக இல்லாத காலகட்டத்தில் என்னுடைய சமுதாயத்தை நான் பல கேள்விகள் கேட்பேன். நீங்களே அப்படி வாழக்கூடாது இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இப்பொழுதைக்கு என்னை கேட்டீங்கன்னு சொன்னா, நான் அனுபவிக்கக்கூடிய, அதாவது நான் இந்த உலகத்தை விட்டு வெளியில வந்து இந்த பாலியல் உலகத்தை விட்டு வெளியில வந்து என்னுடைய வாழ்க்கையை அமைத்த பிறகு ஒரு சராசரி ஒரு பெண்ணாக வாழும் பொழுது ஒரு காதல் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு நேர்த்தியாக சமுதாயம் எதிர்பார்ப்பதை போல ஒரு நேர்த்தி வாழ்க்கையை கொண்டு போகும் பொழுது நான் சந்திக்கக்கூடிய போராட்டங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய சமுதாயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் திருநங்கைகள் வந்து பிறப்பிலிருந்து அவர்கள் மாறி இன்றைக்கு வாழும் நாட்கள் வரையும் அவர்கள் வந்து சோதனைகளை மட்டும்தான் சந்திக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் அவமானப்படுத்துவது, சமுதாயம் அவமானப்படுத்துவது, நம் பல விடயங்களும் நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்ப அவ்வளவு அவமானப்பட்ட ஒரு திருநங்கைக்கு தாழ்வு மனப்பான்மை எக்கச்சக்கம் மேலாளம் இருக்கும் மனதுல. அந்த திருநங்கையை நாங்கள் வந்து நீ இதை விட்டுட்டு வெளியில அங்க போய் ஒரு வேலையை தேடுன்னு சொல்லிடலாது. ஏனென்றா அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன அவமானமும் சமுதாயத்தை விட்டு வெளியில போகத்தான் அவளுக்கு சொல்லும். ஏன்னா அவள் பல அவமானத்தை சந்தித்து விட்டால் அவளுக்கு மீண்டும் ஒரு அவமானத்தை சந்திக்கும் பொழுது அவளுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், ஒரு அதிர்ச்சி வந்துடும். ஓ, இந்த சமுதாயத்துக்கு கிட்ட நான் போக மாட்டேன், நான் பாலியல் தொழில் வந்து திருநங்கைகள் விரும்பி செய்வது கிடையாது. அவர்கள் வந்து வேற வழி இல்லாமல் அந்த தொழிலுக்குள் போகிறார். ஆனால் அதிகபட்ச திருநங்கைகள் பாலியல் தொழிலை சுலபமாக செய்வதற்கான முதல் காரணம் வந்து பாலியல் உறவு என்பது அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு விடயம் கிடையாது. ஏனென்றால் சிறு வயதிலேயே பல திருநங்கைகள் பாலியல் ரீதியாக ஏமாற்றப்பட்டவர்கள் தான், துன்புறுத்தப்பட்டவர்கள் தான், பயன்படுத்தப்பட்டவர்கள் தான். அதனால அவர்களுக்கு வந்து அந்த விடயம் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் இல்லை. பல மனிதர்கள் 18-19 வயதுல தெரிந்து கொள்ளக்கூடிய விடயத்தை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களே அவர்களை செய்திருப்பார்கள். அதனால அவர்களுக்கு அது ஒரு அதிர்ச்சி கிடையாது. ஒன்று. இரண்டாவது, உலகத்திலேயே பாலியல் தொழில் ஒன்றுதான் உன்னுடைய அடையாளத்தை கேள்வி கேட்காத தொழில். நீங்க மத்த எந்த வேலைக்கு போனாலும் உன்னுடைய ஜாதி என்ன, உன்னுடைய மதம் என்ன, உன்னுடைய நிறம் என்ன, நீ எத்தனை எந்த வருஷம் வெளிநாட்டுக்கு வந்த, எந்த காலேஜ்ல படிச்ச, நீ என்ன சர்டிபிகேட் வச்சிருக்க, PhD இருக்கான்னு சொல்லி அவ்வளவு விடயங்களை விசாரிக்கக்கூடிய அந்த உலகத்துல பாலியல் தொழில் ஒன்றுல மட்டும்தான் நீங்க கருப்பா இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், சிகிச்சை செஞ்ச திருநங்கையா இருக்கலாம், முடி நீளமாக இருக்கலாம், கட்டையாக இருக்கலாம், எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், எந்த கேள்வியும் கேட்காமல் உங்களுக்கு வேலை கிடைக்கும், சாப்பாட்டுக்கு காசும் கிடைக்கும். அப்ப அவளுக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. அவளுக்கு இப்பொழுதைக்கு நான் வாழ்வது எல்லாரும் எதற்காக போராடும், வாழ்வதற்காக. திருநங்கையில் வந்து பெரிய ஒரு தன்னுடைய மகனை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சேர்க்கணும், ஹார்வர்ட்ல சேர்க்கணும்ன்றதுக்காக திருநங்கை போராடவில்லை. நான் வாழ்ந்தால் போதும், அந்த வாழ்க்கைக்கு அவளுக்கு சம்பளம் கிடைக்குது, சுலபமாக கிடைக்குது, எந்த டென்ஷனும் இல்லாம கிடைக்குது என்றேக்கத்தான் அவளவே அதை தேடி போறது. பெரும்பாலும் பாலியல் தொழில் இருட்டில் நடப்பதால திருநங்கைக்கு அழகு ரீதியான எந்த பிரச்சனையும் வரப்போவதும் இல்லை. ஏனெனில் ஒரு திருநங்கை வந்து ஒரு வேலைக்கு போறாளண்டா இவள் ஆண் மாதிரி இருக்கிறாளா, பெண் மாதிரி இருக்கிறாளா, இவள் குரல் பெண்ணாக இருக்கான்னு சொல்லி பல விடயங்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஏனெனில் நான் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க ஏன் உயரமா இருக்கிறீங்க, என்ன என்னுடைய கிளினிக்ல இருக்கிறவையே கூட சில பேஷண்ட்ஸ் என்னிடம் வந்து கேட்பாங்க, நீங்க எந்த நாடுன்னு கேட்பாங்க, நான் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவேன், ஸ்ரீலங்கா பெண்கள் எல்லாம் கட்டியா இருப்பாங்க, நீங்க இவ்வளவு உயரமா இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன், நான் வந்து பரங்கி மிக்ஸ் என்று சொல்லுவேன், போர்த்துகீயர் வம்சாவளியில நான் மிக்ஸா வந்தால் நான் ஐரோப்பிய உயரத்துல இருக்கேன்னு சொல்லி சும்மா போய் சொல்றேன். எங்களோட ஊர்லயும் அந்த மாதிரி போர்ட்டுகீஸ் மிக்ஸ் இருக்குது, இருந்தாலும் அதை வச்சு நான் சமாளிச்சு விட்டுருவேன். அப்ப இந்த மாதிரி விடயங்களை ஒரு பெண் தன்மையோட பாக்குறதுக்கு பெண் போல இருக்கக்கூடிய எனக்கே இவ்வளவு பிரச்சனைகள் நான் சந்திக்கிறேன்டா. ஒரு குரல் நேர்த்தியாக இல்லாத ஒரு திருநங்கை பார்ப்பதற்கு திருநங்கை தோட்டத்தில் இருப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர்வந்தில் செல்லும் போதும் சரி, பணிக்கு செல்லும் போதும் சரி, இவ்வளவு விடயங்களை சந்திக்கும் பொழுது அவள் மனது வந்து இதற்கு தயாராக இருக்காது. அப்ப அவள் என்ன சொல்வாள், இந்த ஒரு கெட்ட உலகம், என்னை ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்கிற உலகம் எனக்கு வேண்டாம், நான் இருட்டில் இந்த தொழிலை செய்தா எனக்கு சம்பளம் தானே வேணும், இந்த சம்பளம் எனக்கு கிடைக்குதுன்னு தான் பல திருநங்கைகள் போறாங்க. அவங்க அதிலிருந்து மீட்டு கொண்டு வரணும் என்றா சமுதாயம் அரசாங்கம் எல்லாம் ரீஹாபிடேஷன் அவர்களுக்கு கொடுத்து, இல்ல நாங்க நல்லவர்கள், நாங்க வந்து உங்களை நல்லா நடத்துவோம், நாங்கள் உங்களுக்கு சம உரிமையை கொடுப்போம் என்ற நம்பிக்கையை கொடுத்து, அவர்கள் மனதில் ஊக்கத்தை கொடுத்து, அவர்களுடைய கான்பிடென்ட்டை வளர்த்து வெளியில கொண்டு வர்றதுக்கு முயற்சிய சமுதாயமும் அரசாங்கம் தான் செய்யணும். ஆனால் செய்ய வேண்டிய பல தொண்டு நிறுவனம் கூட அவர்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர்ற பணியை விட அவர்களுக்கு வந்து காண்டோம் ஆணுரை கொடுத்து அவர்களுக்கு வந்து சேஃபான ஒரு பாலியல் உறவுல ஈடுபடுங்கன்ற ஊக்கத்தை கொடுக்குறாங்களே தவிர, யாரும் அவர்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கத்தவராக மாற்றுவதற்கு தயாராக இல்லை. ஒரு சில தொண்டு நிறுவனம் தான் அது செய்யுது. இதுதான் பிரச்சனையாக இருக்குது.
யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்ட தனுஜா இப்போது 2021 இருக்கின்ற. தனுஜா, நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிற போது உங்கள் மனக்கண்ணில் தோன்றுவது என்ன?
புத்தகம் எழுதுவதற்கு முன்னர் வரைக்கும் எனக்கு வந்து என்னுடைய, நான் அந்த கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்த்தது இல்லை. என்னுடைய வாழ்க்கை மிக வேகமாக சென்றது. அது வந்து இலங்கை ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்தில் பிறந்ததாலேயே நான் வந்து என்னுடைய புத்தகத்தில் எழுதினது போல ஒரு இடத்தில் என்னால் வாழ முடியாமல் போனது. நான் ஏன் மதுரையில் இருந்தேனே பல வருஷங்கள் எனக்கு விளங்கவில்லை. அம்மா பேசும் தமிழ் வித்தியாசமாக இருக்கும், நாங்கள் கதைக்கும் தமிழ் வித்தியாசமாக இருக்கும். சிலோன் என்கின்ற நாட்டிலிருந்து அம்மா வந்திருக்கிறேன்னு சொல்லுவா யாக்கள்கிட்ட. அதெல்லாம் எங்களுக்கு விளங்காது. அது விளங்கக்கூடிய காலம் வர்றதுக்குள்ள நான் மதுரையை விட்டு சென்னைக்கு போயிட்டுதான் போனது. எங்கட அப்பா எந்த நாட்டில் இருக்கிறார் என்று கூட எனக்கு தெரியாது. இது வெள்ளக்கார நாட்டில் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்ததுன்னா, பேர்ந்து சென்னையிலிருந்து மீண்டும் இடம் பெயர்ந்து கொழும்புக்கு போக வேண்டியதா இருந்தது. கொழும்பிலும் என்ன போ எத்தனையோ போராட்டத்தில் மத்தியிலே என்று நான் வெளிநாடு செல்வேன், குடும்பத்தோடு வாழ்வேன் என்ற ஒரு குழப்பத்தில் இருந்தேன். பேர்ந்து கொழும்பிலிருந்து ஜெர்மன் வந்த பிறகு ஒரு புது உலகம், புது உலகத்தில் நான் வந்து இந்த உலகத்துக்கான ஸ்டாண்டர்ட், இங்க ஜெர்மனியில் வாழக்கூடிய அந்த 11-12 வயது பிள்ளைக்கான அந்த திறமைகளையும் குவாலிட்டிஸையும் நான் வளர்த்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். அது பல புலம்பெயர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான். அந்த இன்டிகிரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தையும் நான் வந்து பண்ணி ஆகணும். இந்த மக்களோட நான் இணைந்து வித்தியாசம் இல்லாமல் வாழணும். மற்றும் கல்வியும் எனக்கு திணிக்கப்பட்டது. கல்வியிலையும் நான் சிறப்பாக விளங்க வேண்டும். அது ஈழத்தமிழர் குழந்தைகளுக்கு வரக்கூடிய திணிப்பு தான். இவ்வளவு விடயத்தையும் கடந்து வரும் பொழுது பாலியல் ரீதியான தேடலும் வருது. அதுவும் வரைக்கும் அந்த குழப்பத்தில் நான் போராடி போராட்டம் வேண்டாம் என்று சொல்லிதான் தற்கொலை நோக்கி போகின்றேன். இப்படி பல விடயங்களை நான் வந்து சந்திக்கும் பொழுது வாழ்க்கை மிக வேகமாக சென்றது. என்னால் ஒரு நிமிடம் கூட நான் கடந்து வந்ததை சிந்தித்து பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் தான் போனது. ஆனால் புத்தகம் எழுதும் பொழுது நான் இதெல்லாம் சிந்தித்து பார்க்கும்பொழுதுதான் எனக்கு விளங்கியது எவ்வளவு கடந்து வந்திருக்கிறேன் என்று. இன்றைக்கு இவ்வளவு நாள் நான் தேடிய தேடல், என்னுடைய புத்தகத்தை வாசிப்பவர்கள் எல்லாருக்கும் வர மனதில் எழக்கூடிய கேள்விக்கு எனக்கு இன்றுதான் எனக்கு பதில் கிடைத்திருக்குது. நான் இவ்வளவு நாள் தேடலை தேடி அலைந்ததற்கும் ஓடியதற்கும் ஆன பதில் எனக்கு இன்று கிடைத்திருக்கு. அது என்னென்றா, அந்த அமைதியான வாழ்க்கை. நான் தேடியது ஒரு அமைதியான சூழல், நான் தேடியது தன்னம்பிக்கை, நான் தேடியது என் மீது எனக்கு இருக்க வேண்டிய மரியாதையை. அந்த மரியாதையை சமுதாயம் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. சமுதாயம் துவக்கத்திலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்றா, நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நீ ரெண்டும் கட்டனா பிறந்திருக்கிறாய் என்று சொன்னது. அப்பவே எனக்கு என் மீது இருந்த மரியாதை போய்விட்டது. நீ கருப்பு என்று சொன்னது, அதுலேயும் எனக்கு இருந்த மரியாதை போய்விட்டது. பேந்து நீ ஒரு அகதி என்று சொன்னது, அதுலேயும் எனக்கு ஒரு மரியாதை போய்விட்டது. இங்க வந்த பிறகு என்ன வந்து வேற நாட்டில் இருந்து வந்த ஒரு கேப்படி என்ன நினைச்சு இங்க இருக்கிற மக்கள் என்ன நக்கலடிக்க, அப்பவும் மரியாதை போனது. இன்று இந்த பெண் அங்கீகாரம் கிடைத்து கடவுச்சீட்டில் பெண் அங்கீகாரத்தோடு இருக்கும் பொழுது, ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது, படித்து கொண்டிருக்கும் பொழுது, வாழ்க்கையில் அடுத்த லட்சியத்தோடு இருக்கும்போது என்னை நான் நேசிக்க பழகிவிட்டேன். என்று நான் என்னை நேசிக்க பழகினேனோ, என்று நான் என்னை மதிக்க பழகினேனோ, அன்று என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகாக அவ்வளவு இனிமையாக இருக்குது. நான் வந்து மிக மிக பெரிய ஹோட்டல்களில் நான் வந்து போய் தங்கி, விடுதிகளில் தங்கி என்னுடைய பணக்கார காதலனோட சுத்தும் பொழுது இல்லாத சந்தோஷம், எனக்கு இந்த அமைதியான சூழலை நான் அனுபவிக்கும் பொழுது எனக்கு கிடைத்து விட்டது. இதுதான் அந்த மனநிறைவு. இதைத்தான் நான் இந்த 29 ஆண்டுகளாக தேடி அடைந்தேன்.
சரி தனுஜா, இப்போது உங்களது தனுஜா என்ற சுயசரிதை நூல் வந்திருக்கிறது. அதில் முதல் பாகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் இரண்டாவது பாகம் நிச்சயம் வரும் என்று நம்புகிறோம். எப்போது அந்த இரண்டாவது பாகம் வரும் என்று சொல்லுங்கள். அதே போன்று வேறு மொழிகளிலும் நீங்கள் இதை மொழிபெயர்க்க திட்டமிட்டிருக்கிறீர்களா என்பதை பற்றி கூறுங்கள். அதே நேரம் இந்த நூலின் பதிப்பாசிரியர் எடிட்டராக பிரபல எழுத்தாளர் சோபா சக்தி இருக்கிறார். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் நினைத்தது போன்றே அந்த நூல் வெளிவந்திருப்பதாக உங்களுக்கு திருப்தி இருக்கிறதா? குறிப்பாக நான் கேட்பது, சிலர் சொல்வார்கள் நாங்கள் எழுதி கொடுத்தது ஒன்று ஆனால் எல்லாம் மாற்றப்பட்டு இப்போது வேறாக வந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நூலை பொறுத்தவரையில் உங்களுக்கு மிகவும் திருப்தியாக நீங்கள் கொடுத்த அதே கதை நூலாக வெளிவந்திருக்கிறதா? அதை பற்றியும் சொல்லுங்கள் தனுஜா.
நிச்சயமாக நான் இது ஆங்கிலத்திலும் மற்றும் பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பதற்கான பணியில் தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் சமூக வலைதளத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறபடியா எனக்கு மற்ற மொழிகள் பேசக்கூடிய மலையாள மக்களும் தெலுங்கு மக்களும் எனக்கு ஒரு முகநூல் நண்பர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களும் அந்த புத்தகம் மற்ற மொழியில கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார்கள். அதனால முதல் வேலையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும், அதன் மூலியமாக நம் இலங்கையைச் சேர்ந்த சிங்கள மக்களும் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற ஆசை எனக்கு இருக்கிறது. மற்றும் பல மக்கள் மலையாள தெலுங்கு மக்களும் வாசித்து ஒரு திருநங்கையின் கஷ்டம், அது எந்த நாட்டு திருநங்கை, எந்த மொழி பேசும் திருநங்கை என்று இல்லாமல் ஒரு திருநங்கை இந்த சமுதாயத்தில் என்ன கஷ்டத்தை படுகிறாள், அவரை அவர்களின் வாழ்வை நாங்கள் வந்து இனிமையாக்குவதற்கு, அவர்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பதற்கு, ஒரு விளக்கம் வருவதற்கு, மக்களுக்கு விளக்கம் வரக்கூடிய மாதிரி புத்தகமாக அமையணும் என்றுதான் என்னோட ஆசை. அதால பல மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கான பணி நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அது வெகு விரைவில் ஆங்கிலத்தில் தான் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மற்றும் சோபா சக்தி அவர்களை பத்தி நான் சொல்லணும் என்று சொன்னா, சோபா சக்தி அவர்கள் வந்து அவர் தான் என்னிடம் வந்து தமிழில் என்னை புத்தகம் எழுதுவதற்கு முதல் ஊக்குவித்தது அவர் தான். எனக்கே நான் வந்து தமிழில் புத்தகம் எழுதுவது அளவுக்கு எனக்கு என்னுடைய தமிழ் வந்து நேர்த்தியா இருக்குமா என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கவில்லை. நான் ஆங்கிலமும் டாய்ச் மொழியும் தான் இங்கு அதிகம் பயன்படுத்தி எழுத வாசிக்க பயன்படுத்துவதால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கவில்லை. அவர் தான் அந்த நம்பிக்கை கொடுத்தவர். அதனால் இன்றைக்கு நான் வந்து என்னுடைய தமிழ் எழுத்துக்களும் என்னுடைய தமிழ் வாசிப்பு திறனும் இன்னும் அதிகரித்ததற்கு முதல் கண் காரணம் சோபா சக்தி அவர்கள் தான். அதற்கு நான் அவருக்கு இன்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் எழுதி கொடுத்தவற்றை அவர் ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் அவ்வளவு அழகாக அவர் வந்து அதை அந்த எடிட்டிங் பணியை செய்திருக்கிறார். நிச்சயமாக நான் 800 பக்கங்களையே 4 பக்கங்கள் எழுதி கொடுத்தேன். அதில் அவர் வந்து 800 பக்கங்களையும் புத்தகமாக கொண்டு வர முடியாது. இருப்பினும் புத்தகம் வந்து ஒரு அதிக பக்கங்களோடு தான் வந்திருக்குது. ஆனால் எந்த கதையில் ஒரு இடமும் தொய்ய விடாமல் அவர் அவ்வளவு அழகாக கதையை கொண்டு போயிருக்கிறார். நான் எழுதிய நானே அதை வாசிக்கும் பொழுது எனக்கே தெரிந்த விடயமாக இருந்தாலும் நான் சுவாரஸ்யமாக வாசிக்க ஒரு வாசகராக வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த ஒரு அந்த தொய்யாமல் போகின்ற அந்த சுவாரஸ்யம் இருக்கின்றது அந்த புத்தகத்தில். அதற்கு நான் அவரிடம்தான் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தை கூட அவர் மாற்றவில்லை. பாகம் 2 அநேக வேளையில் இன்னும் ஒரு 10 வருடத்துக்கு பிறகுதான் வரும் நினைக்கிறேன். அந்த பாகம் 2 வந்து என்னுடைய கல்வி பயணம், அதில் நான் சந்தித்த போராட்டங்கள், அது மற்றும் என்னுடைய திருநங்கை பிள்ளைகள். எனக்கு இப்ப திருநங்கை மகள்கள் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. இலங்கை மலேசியா எல்லா நாடுகள்லையும் இருந்து பிள்ளைகளை நான் எனக்கு என்ற பிள்ளைகளாக வைத்திருக்கிறேன். அவர்கள் இப்போ 4-5 வருடங்களாக தொடர்ந்து என்னுடன் தான் இருக்கிறார்கள், என்னுடன் பயணிக்கிறார்கள். அவர்களுக்கும் மகள்கள் வந்து விட்டார்கள். அந்த கதைகளையும் கொஞ்சம் நான் ஒரு திருநங்கை தாயாக எனக்கு கிடைக்காத இந்த ஜமாத் திருநங்கையின் ஜமாத்தில் எனக்கு கிடைக்காத அந்த அன்பு, எனக்கு தட்டு தவறி போன அந்த பாசம், நான் எப்படியெல்லாம் ஒரு தாய் இருக்க வேண்டும் என்ற கற்பனையில் இருந்தேனோ அதே போல நான் இருக்கிறேனா, நான் என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய அடுத்த சந்ததியினர்களை, என்னுடைய சிஷியைகளை எங்கு கொண்டே சேர்த்திருக்கிறேன் என்றது அந்த புத்தகத்தில் முக்கியமாக வரும் என்று நான் நினைக்கிறேன்.
மிக நன்றி தனுஜா. திருநங்கைகளாக மாற காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது தங்களை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் தயங்குபவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கிறீர்கள், ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறீர்கள். பாகம் 2 வாசிப்பதற்கு காத்திருக்கிறோம். உங்களது வாழ்க்கை இன்னும் பல உயரங்களை தொட எங்களது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி ரேணுகாக்கா, நன்றி, வாய்ப்பை அளித்தமைக்கு மிக்க நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.